அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன். சூடானில் இஸ்லாமிய மதத்தை கைவிட்டார் என்பதால் கடந்த மாதம் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த ஒரு பெண்மணியை விடுதலை செய்யுமாறு நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டுள்ளது. மரியம் இப்ராஹிம் எனும் அந்த பெண்மணிக்கு விதிக்கப்பட்ட தண்டனை சர்வதேச அளவில் கண்டனத்தை ஏற்படுத்தியிருந்தது. மரண தண்டனை தவிர ஒரு கிறிஸ்தவரை மணந்தார் என்பதற்காக அவருக்கு 100 கசையடி வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஒரு கிறிஸ்தவரை அவர் திருமணம் செய்து கொண்டார் என்பதை திருமணத்திற்கு வெளியே ஆன உறவு என்று நீதிமன்றம் கருதியது.
எகிப்தில் பொய்ச் செய்திகளை பரப்பியதாகவும் தடை செய்யப்பட்ட முஸ்லீம் சகோதரத்துவ கட்சிக்கு ஆதரவாக செயற்பட்டதாகவும் குற்றம் சாட்டி அல் ஜசீரா தொலைக்காட்சியின் செய்தியாளர்கள் 3 பேருக்கு 7 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. பீட்டர் கிரீஸ்ட், முகமது ஃபஹ்மி மற்றும் பஹீர் முகமது ஆகியோருக்கு எதிரான இந்த தீர்ப்பை அல் ஜசீரா அராஜகம் என்று கூறி கண்டித்திருக்கின்றது.
We are deeply concerned that this verdict
பீட்டர் கிரீஸ்ட், ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்தவர். ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் ஜூலியா பிஷப் அவர்கள் இது ஊடக சுதந்திரத்தை ஒடுக்குவதற்கான பரந்துபட்ட ஒரு நடவடிக்கை என்று கவலை வெளியிட்டிருக்கின்றார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
சிரியாவிலிருந்து அனைத்து ரசாயன ஆயுதங்களும் அழிக்கப்படுவதற்காக நாட்டிலிருந்து வெளியே எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக ரசாயன ஆயுதங்களுக்கு எதிரான சர்வதேச கண்காணிப்பு அமைப்பு கூறியுள்ளது.
The mission was to destroy the chemical weapons program of the Syrian Arab Republic. A major landmark in this mission has been reached today.
அவ்வகையில் சிரியாவில் இருந்த கடைசி ரசாயன ஆயுதமும் துறைமுக நகரான லட்டாக்கியாவிலிருந்து வெளியே கொண்டுவரப்பட்டுள்ளதாக ரசாயன ஆயுதங்களை தடை செய்யும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது.
ஆப்கானிஸ்தானில் சர்ச்சைக்குரிய அதிபர் தேர்தலில் 2 சுற்று வாக்குப்பதிவு பொழுது முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட மூத்த தேர்தல் அதிகாரி ராஜினாமா செய்திருக்கின்றார். தேசிய ஒருமைப்பாட்டுக்காக பதவி விடுவதாக கூறியிருக்கின்ற அதிகாரியான ஜியா உல் ஹக் அமீர் அமர் காயில் அவர்கள் ஆனால் வாக்குப்பட்டியலை நிரப்பியதான குற்றச்சாட்டை நிராகரித்திருக்கின்றார். அதிபர் வேட்பாளர்களில் ஒருவரான அப்துல்லா அவர்களின் ஆதரவாளர்களால் வெளியிடப்பட்ட ஒலிநாடா ஒன்றின் அடிப்படையில் இவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதில் போட்டி வேட்பாளரான அஸ்ரப் கானி அவர்களுக்கு சாதகமாக வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை மாற்ற அதிகாரிகள் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
சோமாலிய இஸ்லாமிய தீவிரவாத குழுவான அல் ஷபாபின் நிலைகள் மீது கென்யாவின் போர் விமானங்கள் குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தியுள்ளன. சோமாலியாவின் தெற்கு ஜூபா பகுதியில் உள்ள 2 இடங்களின் மீது கென்யாவின் இந்த வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. அல் ஷபாபின் மீது சோமாலியாவில் உள்ள ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் தொடர்ச்சியான முன்னெடுப்பின் ஒரு பகுதியாகவே இந்த தாக்குதல் வந்துள்ளது. இதில் பலர் கொல்லப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.
பள்ளிக்கூட சிறுமி ஒருவர் ஒரு குழுவால் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டதற்கு நீதி கோரி கென்யாவின் மேற்கு பகுதியில் இருக்கிற நகரொன்றின் ஊடாக 100 ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஊர்வலமாக சென்றிருக்கிறார்கள். புசியா என்ற இந்த நகரில் இந்த சம்பவத்தின் சந்தேக நபர்கள் மீதான வழக்கு செவ்வாய் என்று ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த சம்பவத்தில் 3 சந்தேக நபர்களை அவர்களுக்கான தண்டனையாக போலீசார் போலீஸ் நிலையத்தை சுற்றவிருக்கின்ற புட்களை வெட்டுமாறு உத்தரவிட்டதை அடுத்து இதுகுறித்து சர்வதேச அளவில் கோபம் கிளம்பியது. தனது பாட்டனாரின் இறுதிச் சடங்கில் இருந்து கடந்த வருடம் திரும்பி வந்தபொழுது பாதிக்கப்பட்ட 16 வயது சிறுமி 6 பேரால் முதலில் தாக்கப்பட்டு பின்னர் கூட்டாக பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டார். பின்னர் ஒரு கழிவு கால்வாயில் அவர் அறியப்பட்டிருந்தார். அவருக்கு இடுப்பு முறிந்தவுடன் உட்காயங்களும் ஏற்பட்டிருந்தன.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டிகளில் தமது தேசிய அணி போட்டிக்கு முன்பே முடிவை நிர்ணயிக்கும் வகையிலான ஆட்டங்களில் ஆட ஒப்புக்கொண்டனர் எனும் குற்றச்சாட்டை கானாவின் கால்பந்து சங்கம் மறுத்துள்ளது. பிரிட்டனிலிருந்து வெளியாகும் டெய்லி டெலிகிராஃப் மற்றும் சேனல் 4 தொலைக்காட்சியின் செய்தியாளர்கள் தம்முடைய அடையாளத்தை வெளிக்காட்டாமல் செய்த புலனாய்வின் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் பிபிசியிடம் பேசிய கானா நாட்டு கால்பந்து சங்கத்தின் தலைவர் குவேசி நியான்சி எந்த போட்டியையும் முறைகாணான வழியில் நிர்ணயிக்க தான் உடன்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த விஷயம் தொடர்பில் ஒரு வரைவு ஒப்பந்தம் தம்மிடம் அளிக்கப்பட்டது, ஆனால் தான் கையெழுத்திடவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காவல்துறை விசாரணைகள் தொடர்கின்றன.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.